விவிலிய தேடல்
23 திருப்பாடலின் 23 பகுதியை இன்று ஆரம்பிக்கின்றோம். அன்பர்களே, இத்திருப்பாடலின் தேடல்கள் இத்தனை பகுதிகளாக தொடரும் என்று நான் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. நமது தேடல்கள் இவ்விதம் தொடர்வதற்கு நான் மட்டும் பொறுப்பில்லை என்பதை அறிவேன். நமது தேடல் பலருக்கும் பல வழிகளிலும் உதவியாக இருக்கிறது என்பதோடு, உங்களில் ஒரு சிலர் கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மூலம் இன்னும் சில கோணங்களில் சிந்திக்க என்னை தூண்டி வருகின்றீர்கள். உங்களது ஆர்வம் என்னை இன்னும் அதிக கவனத்தோடு இந்த தேடலை தொடர வைக்கின்றது. அன்புள்ளங்களே, நாம் இணைந்து மேற்கொள்ளும் இந்த தேடலில் ஆயனாம் இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நம் பயணத்தை தொடர்வோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய தேடலில் 23 திருப்பாடலின் மையப்பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். இந்த வரிதான் இத்திருப்பாடலின் நடுவில் காணப்படும் திருவசனம். 23 திருப்பாடலின் கருத்து முழுவதையும் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அது இந்த வரியாகத்தான் இருக்கும். அன்பர்களே, இந்த வரிக்கு முந்திய வரிகள் இந்த கருத்திற்கு முன்னுரையாகவும், இனிவரும் வரிகள் இந்த கருத்தின் தொடர்ச்சியாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சமாட்டேன் என்ற இந்த வரியில் இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு. அதை நாம் உணர வேண்டுமென்றால் இந்த திருப்பாடலின் முதல் 4 திருவசனங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த முதல் 4 திருவசனங்களையும் நிதானமாக வாசிக்க கேட்போம். ஒரு சிறு தியானத்தில் இப்போது மூழ்குவோம்.
ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதிவழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும்.
எனதருமை அன்புள்ளங்களே, முதல் 3 திருவசனங்களில் திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரை ஒரு ஆயனாக குறிப்பிட்டு பேசும்போது அவர் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். புல்வெளி மீது அவர் இளைப்பாறச் செய்வார். நீர்நிலைகளுக்கு அவர் அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் என்னை நீதிவழி நடத்திடுவார் என்று ஆயனின் அற்புத குணங்களை விவரிக்கின்றார் ஆசிரியர். 4 திருவசனத்திலிருந்து அவர் என்ற வார்த்தைக்கு பதிலாக நீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நீர் என்னோடு இருப்பதால் நான் அஞ்சமாட்டேன். நீர் எனக்கு விருந்தை ஏற்பாடு செய்கின்றீர். நீர் என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர் என்று இப்பாடலின் இறுதி வரை இறைவனோடு நேரடியாகவே பேசுகின்றார் திருப்பாடலின் ஆசிரியர். அவர் என்று ஆயனை பற்றி பேசி வந்தவர் நீர் என்று ஆயனிடமே பேச ஆரம்பித்துள்ளது அழகானதொரு மாற்றம். நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு மாற்றம்.
இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் நடந்தாலும் எதற்கும் பயமில்லை.
அன்புள்ளங்களே, மார்டின் பூவர் என்ற மெய் இயலாளரை குறித்து 2 வாரங்களுக்கு முன் நம்முடைய விவிலிய தேடலில் குறிப்பிட்டோம். மற்ற மனிதர்களோடு நாம் கொள்ளும் உறவில் நான் தாங்கள் என்ற உயர்ந்த உறவும், நான் அது என்ற தவறான உறவும் வெளிப்படும் என்பதைச் சொன்னவர் மார்டின் பூபர். இதே அறிஞர் ஆண்டவனை பற்றி பேசுவது, ஆண்டவனை அனுபவிப்பது என்ற 2 நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆண்டவனை பற்றி பேசுவதை அவர் இறையியல் என்றும், ஆண்டவனை அனுபவிப்பதை மத உணர்வு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேறுபாட்டை காட்ட அவர் பயன்படுத்தும் எடுத்துக்காட்டு நம்முடைய அன்றாட வாழ்விலிருந்து வருவது. உணவு விடுதிக்கு செல்கின்றோம். நமது கையில் உணவு வகைகளின் பட்டியல், மெனு தரப்படுகின்றது. என்னதான் அழகான படங்களோடு அங்குள்ள உணவு வகைகளை அந்த மெனு விவரித்தாலும், அது ஒருவேளை நம் கண்ணுக்கு விருந்தாகுமே தவிர நாவுக்கு விருந்தாகாது, இல்லையா? மெனுவை நம்மால் உண்ண முடியாது. அந்த பட்டியலில் உள்ள உணவு வகைகளை உண்ணும்போதுதான் நம்முடைய பசி அடங்கும். அன்பர்களே, ஒரு சில நட்சத்திர உணவு விடுதிகளில் இந்த மெனுவை பார்த்ததும், முக்கியமாக அதில் குறிக்கப்பட்டுள்ள விலைகளை கண்டதும் பசியெல்லாம் பயந்து ஒளிந்து கொண்ட அனுபவங்களும் நம்மில் பலருக்கு இருந்திருக்கும் இல்லையா? மெனுவை வாசிப்பதற்கும் அதில் உள்ள உணவை உண்பதற்கும் உள்ள வேறுபாடு பெரிது. அதேபோல் இறைவனை பற்றி பேசுவதற்கும் அவரை பற்றிய புத்தகங்களை வாசிப்பதற்கும் இறைவனை வாழ்வில் அனுபவிப்பதற்கும் வேறுபாடுகள் அதிகம் உண்டு. கடவுளை பற்றி அவர் இவர் என்று பேசும்போது அது இறையியல் ஆகின்றது. கடவுளிடம் நீர் என்று மரியாதை கலந்த பாசத்தோடும், வேறு சில சமயங்களில் நீ என்ற நெருங்கிய உறவோடும் உரிமையோடும் பேசும்போது அது ஜபமாகின்றது. இறைவனை உரிமையோடு, ஆழ்ந்த உறவோடு நீ என்று அழைத்து எழுதப்பட்டுள்ள பக்தி இலக்கியங்கள் பல ஆயிரம் தமிழ் மொழியில் உண்டு என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளும் ஒரு அம்சம். அன்புள்ளங்களே, மத உணர்வுகளின் மையம் ஜெப உணர்வு. திருப்பாடல் 23 ஆசிரியர் முதல் 3 திருவசனங்களில் அவர் என்று ஆயனை விவரித்துவிட்டு 4 வரியிலிருந்து தன் ஜெபத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த வேறுபாடு நிகழும் வரியும் முக்கியமான ஒரு வரி. சாவின் நிழலும் இருளும் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் அவர் நடக்கும்போது நீர் என்று இறைவனிடம் பேச ஆரம்பிக்கின்றார். அன்புள்ளங்களே, துன்பங்கள் நம்மை துரத்தும் போது அல்லது நம்மை சூழ்ந்து நெருக்கும் போது நாம் இறைவனை விட்டு அகன்று விடுகிறோம். இறைவனை நம் வாழ்விலிருந்து அகற்றி விடுகின்றோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்கள் பலர் கோவிலை, மதத்தை, கடவுளை மறந்து மறுத்து வாழ்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். ஹெரால் குஷ்னரும் அவரது மனைவியும் தங்கள் மகன் ஏரனை இழந்தபோது த கம்பேஷனேட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற குழுவில் சேர்ந்து சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்த அனுபவத்தை பற்றி சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அந்த குழுவில் ஒரு சில பெற்றோர் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறாமல் தங்கிவிட்டதையும் குஷ்னர் சுட்டிக்காட்டினார். இப்படி துன்பத்திலேயே உறைந்துவிட்ட பெற்றோரிடம் தான் ஒரு யூத மத குரு என்பதை சொல்ல குஷ்னர் தயங்கியதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவர் குரு என்று தெரிந்தால் அது அந்த பெற்றோர் கடவுள் மீது கொண்டிருந்த வெறுப்பை, கோபத்தை மேலும் தூண்டிவிடும் என்ற காரணத்தால் தன்னை ஒரு குரு என்று அவர் அடையாளப்படுத்தவில்லை என்று கூறுகின்றார். நானும் இதுபோன்ற அனுபவத்தை சந்தித்திருக்கின்றேன் நண்பர்களே. நான் குரு என்று தெரிந்ததும் துயரத்தில் இருப்பவர்கள் என்னிடம் கேள்விகளை, மிக சங்கடமான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். நான் பதில் சொல்ல முடியாமல் தவித்திருக்கின்றேன். அவர்கள் கடவுள் மீது காட்டிய கோபம் என்னையும் பாதித்திருக்கின்றது. ஆனால் ஒரு சில நேரங்களில் இதற்கு நேர் மாறான உணர்வுகளும் வெளியாகியுள்ளன. துன்பத்தில் இருப்பவர்கள் குருவை கண்டதும் கடவுளை பற்றி அதிகம் பேசி பல ஆழ்ந்த கருத்துக்களை கூறியதையும் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் அந்த நேரங்களில் என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஆழமான எண்ணங்கள் நான் பயின்ற இறையியல் பாடங்களை விட உன்னதமானவை. இந்த பகிர்வுகளால் நான் அதிகம் வளர்ந்திருக்கின்றேன். அன்பர்களே, இதுபோன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் கட்டாயம் இருந்திருக்கும். தங்கள் கோபத்தால், கேள்விகளால் நம்மை பாதித்தவர்களையும் துன்பத்தின் நடுவிலும் தங்கள் ஆழ்ந்த எண்ணங்களால், விசுவாசத்தால் நம்மை வளர்த்தவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எனதருமை அன்புள்ளங்களே, துன்பங்கள் கடவுளை நம் வாழ்விலிருந்து துரத்திவிடும் அல்லது அவரை வாழ்வின் மையமாக மாற்றிவிடும். நமக்காக இப்போது வேண்டுவோம். சிறப்பாக தங்கள் வாழ்விலிருந்து இறைவனை துரத்திவிட்டு தவித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்காக இப்போது உருக்கமாக ஜெபிப்போம்.
துன்ப நேரத்தில் இறைவா, உம்மை நாங்கள் காண முடியாமல் இருள் சூழ்ந்தாலும் நீர் எம்மோடு இருப்பதை உணரச் செய்தருளும். துன்பத்தின் பாரங்களால் மனமும் உடலும் துவண்டு தங்கள் பார்வையை இருளில் இன்னும் அதிகம் புதைத்துக் கொள்ளும் உள்ளங்களை இப்போது உம்மிடம் கொணர்கின்றோம் இறைவா. அன்பு ஆயனே, அவர்கள் வாழ்வின் மையத்திற்கு நீர் மீண்டும் வர வேண்டும்.
உறவுகள் என்னை பிரிந்தாலும் உறவாயின் வருத்தம் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் உறவுகள் என்னை பிரிந்தாலும் வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாயின்வா நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் உண்மையை உரைத்திடவா உறவை வளர்த்திடவா உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா வாருமே என் இயேசுவே
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.